நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங் குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியைச் சேந்தனரம்மை காக்கவே சமாதியைச் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்றைய சத்சங்கம் நேற்றைய சத்சங்கத்தில் ஒரு தொடர்பாக அமைக்கவிருக்கின்றேன். ஏனென்றால் நேற்றைய சத்சங்கத்தில் நாங்கள் நான்கு கேள்விகளுக்கு பதில் கண்டோம். அதில் இன்னும் சில அடிப்படை விடயங்களை சைவ சித்தாந்த நூல்களிலிருந்து பேராசிரியர்கள் சொன்ன அடிப்படை சில விடயங்களை இன்று அதை பற்றி சிந்திப்போமாக இருந்தால் நேற்றையான் கேள்விகளுக்கு சொன்ன பதில்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கும் என்று ஒரு அன்பரின் கருத்து. ஆகவே அப்படி அந்த நிலையில் தேவையான இன்னும் சில அடிப்படை கருத்துக்களை சைவ சித்தாந்த நூல்களிலிருந்து கிடைத்த அடிப்படை கருத்துக்களை பேராசிரியர்கள் மூலம் இன்று சிறிது பார்ப்போம். முதலாவதாக எங்களுடைய உலகியலில் உண்மை பொய் என்பது இருக்கின்றது. அதற்கு பேராசிரியர் தரும் ஒரு சிறு உதாரணம், சூரியன் கிழக்கே உதிக்கின்றது என்றால் அது உண்மை, எல்லோருக்கும் தெரிந்தது. அதே உதை நான் சூரியன் மேற்கே உதிக்கின்றது என்று சொன்னேன் என்றால் அது பொய். அது உலகியல் உண்மையும் பொய்யும். ஆனால் ஆன்மீகத்தில் உண்மை பொய் என்பதற்கு ஆன்மீகத்தில் உண்மை பொய் என்பதற்கு விளக்கம் வித்தியாசமானது. ஆன்மீகத்தில் உண்மை என்றால் அழிவு அழியாத பொருள்கள்தான் உண்மையாகவும், பொய் என்றால் அழியக்கூடிய பொருள்கள்தான் பொய்யாகவும் சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இது முக்கியமாக எல்லா சாதகர்களுக்கும் தெரிய வேண்டியது. இப்போது நாங்கள் நேற்றையான் கேள்விகளை மெருகுபடுத்துவதற்கு சில அடிப்படை கருத்துக்களை சிந்திக்கின்றோம் இன்றையான் சத்சங்கத்தில் என்று கூறினேன். அதன் முதல் படியில் சைவ சித்தாந்தத்தில் குருமார்களை பற்றிய தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது மூன்று வகையான குரு இருக்கின்றார்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவது குரு வித்யா குரு என்றும், இரண்டாவது குரு யோக குரு என்றும், மூன்றாவது குரு ஞான குரு என்றும் வரையறுக்கப்படுகின்றது. வித்யா குரு என்று சொல்பவர் பாடங்களை சொல்லித் தருபவராக அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் பாடங்களை சொல்லித் தருபவர். யோக குரு என்றால் என்ன? சோஸ்திர சாஸ்திர நூல்களில் இருக்கும் செயல்முறைகளை சொல்லிக் கொடுப்பவர் தான் யோக குரு. ஞான குரு என்றால் என்னவென்றால் அது பரம்பொருளுக்கு சமனானவர். அந்த ஞான குருவாக இருப்பவர்கள் அருளாளர்கள், பரம்பொருள் அருளாளர்கள் மூலம் வந்து அந்த ஞான குருவாக வந்து அடியார்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார்கள் என்று இந்த மூன்று நிலையும் சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஞான குருதான் மிகவும் இன்றியமையாதது. இந்த சைவ சித்தாந்தத்தையே எங்களுக்கு தந்த அருளாளர் மெய்கண்ட தேவர் அந்த ஞான குருவாக சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றார். இறைவன் அவர் மூலம் இந்த சைவ சித்தாந்தத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஞான குரு என்பவருடைய வரவிலக்கணம் பொய் காட்டி பொய் அகற்ற வேண்டும். இங்கு பொய் என்பது உலகியல் பொய் இல்லை, அதனால்தான் உங்களுக்கு உலகியலில் எது பொய் எது உண்மை என்ற வரவிலக்கணமும் ஆன்மீகத்தில் எது பொய் எது உண்மை என்ற வரவிலக்கணத்துடனும் இன்று இந்த சத்சங்கத்தை தொடங்கினோம். ஆகவே இந்த ஞான நிலையில் இருப்பவர் பொய் காட்டி பொய் அகற்றும் குருவாக மாத்திரமல்ல, ஞான குருவாக மாத்திரமல்ல, அதன் பின் மெய்யை காட்டத் தெரிந்தவராக இருக்க வேண்டும். மெய் என்றால் பரம்பொருள். இந்த மூன்று நிலைகளையும் காட்டக்கூடியவர் தான் ஞான குரு. முதலாவதாக சொன்ன வித்யா குருவும் யோக குருவும் பொய்களை காட்டலாம், பொய்களை சிலவற்றை அகற்றலாம், அவர்களால் செய்ய முடியும். அதாவது வித்யா குரு பொய்களை காட்டத்தான் முடியும், பொய்களை அகற்றும் செயலை யோக குரு கூட செய்யலாம். ஆனால் ஞானகுருதான் இந்த மூன்றையும் செய்பவர் என்று சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்த விளக்கத்தில் இன்னும் என்ன சொல்லப்படுகின்றது என்றார், இந்த அருளாளர்கள் இந்த ஞான குருக்கள் எல்லோரும் உடலில் இந்த உலகத்தில் வந்து இதை செய்கின்றார்கள். அவர்கள் உடலில் வந்து செய்யும் போது இன்னொரு விளக்கமும் நாங்கள் முதலொருக்கா பார்த்திருக்கின்றோம், இருந்தாலும் இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். இந்த அருளாளர்களுடைய உடலுக்கும் சாதாரண அடியார்களுடைய உடலுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த அருளாளர்கள் ஞான குருவாக இருப்பவர்களுடைய உடல் அதை திருமேனி என்று சொல்லுகின்றோம். அது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் திருமேனி. அது சாதாரணமாக பாசத்தில் இருந்து வந்த உடல் அல்ல, தனு கரண புவன போகங்களில் இருந்து வந்த உடல் அல்ல. இந்த விளக்கம் நிச்சயமாக சாதகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சைவ சித்தாந்த அடிப்படை விளக்கம். ஏனென்றால் நீங்கள் உடல் ரீதியாக பார்க்கும்போது மெய்யன்றாரும் உடலுடன் தான் இருந்தார், நீங்களும் உடலுடன் தான் இருக்கின்றீர்கள் என்று அதை பொய்க்கணக்கு போட்டு விட்டீர்கள் என்றால் உலகியலில் அந்த விளக்கம் உங்களுக்கு விளங்காது, நிலை விளங்காது. ஆகவே அவர்களுடைய உடல் அவர்களுடைய செயல் எல்லாம் திருவின் செயல், திருவருளின் செயல் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய உடல் எல்லாம் சாதாரண உடல். அதைவிட நாங்கள் எங்கிருந்து வந்தோம், நாங்கள் கேவல நிலையிலிருந்து வந்தோம். அதாவது அனாதியில் ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருந்தோம். இப்போது இந்த உலகில் சகல நிலையில் இருக்கின்றோம். ஆணவம் கண்ணம் மாயை இந்த மும்மலங்களுடன் இணைபட்டு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அறிவு மூலம் எங்களுடைய அறிவு நிலைகளை எடுத்து அதை செயலாக்கி செயலை உணர்வாக்கி அடுத்த நிலைக்கு செல்வதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய நிலை அடுத்த நிலை என்னென்று பார்க்கும்போது நாங்கள் கேவலத்தில் இருந்தோம், சகலத்தில் இப்போது பயணிக்கின்றோம், இறுதியான நிலை சுத்த நிலை என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த நிலைகளுக்கு நாங்கள் போவதுதான் எங்களுடைய ஆன்மீக பயணம். இந்த நிலைகளை நாங்கள் அடைய வேண்டும். அதே நேரம் இந்த நிலைகளுக்கு போகும்போது எங்களுடைய மனம் இந்த இறைநிலை, திருநிலை, அருள்நிலையை குறைந்தது அறிவளவிலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தரும் நூல்தான் சைவ சித்தாந்தம். எங்களுடைய நிலை இப்போது சகலத்தில் எப்படி இருக்கின்றது என்றால், அதற்கு ஒரு அருமையான உதாரணம் பேராசிரியர் கொடுக்கின்றார். ஒரு குட்டி மீன் தாய் மீனை கேட்டதாம், அம்மா எனக்கு கடலை காட்டுங்கள் என்று. தாய் மீன் சொல்லி சொன்னா சொல்லிச்சுதான் தன்னுடைய குட்டி மீனுக்கு, நாங்கள் இப்போ இருப்பதே கடல்தான் என்று. ஆனால் குட்டி மீனுக்கு அதை அறியும் பக்குவம் இல்லை. அது இல்லை, காட்டத்தான் வேணுமென்றதாம். உன்னே தாய் மீன் சொன்னதாம், நீ அப்படி கடலை நீ பார்க்க வேண்டுமென்றால் நீ தண்ணீருக்கு வழியால் போய் இருந்து பார், அப்போது உனக்கு கடல் தெரியும் என்று. அந்த நிலைதான் எங்களுடைய நிலை இப்போது. இறைவன் எங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது மாத்திரமல்ல, அதுதான் உண்மை நிலையும். ஆனால் அதை நாங்கள் உணர்வதில்லை. அறிவில் அளவு எடுத்தாலும் அதை சிந்தித்து பார்த்து செயலுக்கு கொண்டு உணர்வு நிலையில் அதை கிரகித்தோம் என்றால்தான் அது சித்தத்தில் பதியும். ஆனால் நாங்கள் அது செய்வதில்லை. எங்களுடைய நிலை இந்த குட்டி மீன் மாதிரித்தான். குட்டி மீன் தாய் மீனை கடலை காட்டுங்கள் என்று கேட்டது போல, எங்களுக்குள்ளேயே, எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளேயே இறைவன் இருக்கும் போதே நாங்கள் இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று தேடுகின்றோம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் இந்த உபமானம் மூலமாகவும் அந்த நூல்களில் சொல்லப்பட்ட பல நிலைகளிலும் இவற்றை எங்களுக்கு அடிப்படை காரணங்களிலிருந்து எடுத்து தருகின்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அந்த விடயம் என்னவென்றால் பக்குவ நிலை. பக்குவ நிலை என்று உலகியலில் பார்ப்பதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு உதாரணம் தருகின்றார். அது அந்த உலகியல் உதாரணம் என்னென்றால், ஒரு செடியில் பூ பூக்கின்றது, பூ பூத்து காய் ஆகின்றது, காய்த்து முடிய அது பழமாகின்றது. இது உலகியலில் பக்குவத்தின் படிகள். இந்த படிகளில் ஒரு செடி, அதற்கு அடுத்த நிலை பூ, அதற்கு அடுத்த நிலை காய், காய்க்கு அடுத்த நிலை பழம். இது உலகியல் பக்குவத்திற்கு ஒரு உதாரணமாக பேராசிரியர் கொடுக்கின்றார். ஆனால் ஆன்மீக பக்குவம் என்பது வித்தியாசமானது. அந்த பக்குவ நிலையின் முடிவு என்னவென்றால், நாங்கள் முழுமையாக ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டவுடன் தான் அந்த பக்குவ நிலை முடிகின்றது. அந்த பக்குவ நிலை எங்கே தொடங்குகின்றது என்றால், நாங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்குள் வந்தவுடன் அந்த பக்குவ நிலை ஆரம்பமாகின்றது. ஆகவே இந்த பக்குவ நிலை என்பது உயிருக்கு உயிர் வித்தியாசமானது. ஆகவே இந்த பக்குவ நிலை உயிருக்குயிர் வித்தியாசமானது என்பது ஏன் எங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால், எங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரித்தான் எங்களுக்கு குரு அமைவார், அது பரம்பொருளால் தரப்படும் என்பதுதான் இங்கு உண்மை. எங்களுக்குள்ளேயே பலரையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எங்களுடைய சாதகர்கள் கூட்டத்தில் இல்லை, உலகியலிலேயே சேர்த்து எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் குரு இருப்பார்கள், இல்லாமல் விடுவார்கள். இருந்தால் வெவ்வேறு குரு இருப்பார்கள், வெவ்வேறு நிலையில் அவர்கள் குருவை வைத்திருப்பார்கள் எல்லாம் அவர்களுடைய பக்குவத்திற்கேற்ற மாதிரி இறைவனாலேயே செயல்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த பக்குவ நிலை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த பக்குவ நிலையை பொறுத்ததுதான் எங்களுக்கு குரு கிடைக்கும் நிலையும், இந்த பக்குவ நிலையை பொறுத்ததுதான் நாங்கள் சாதனையில் எங்கே இருக்கின்றோம் என்ற நிலையும், இந்த பக்குவ நிலையை பொறுத்ததுதான் எங்களுடைய இறுதியான பரிஞானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்பதும் வரையறுக்கப்படும். ஆகவே நாங்கள் பக்குவம் அடைந்து விட்டோம், பக்குவம் அடைந்து விட்டோம், இப்போது விளங்கி விட்டது என்று சொல்வதெல்லாம், அந்த பக்குவங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆன்மீக பக்குவமாக இராது. அப்படி யாராவது இப்பவே சொல்வார்களாக இருந்தால், ஏனென்றால் ஆன்மீக பக்குவத்தின் முடிவு ஆணவ மல நீக்கம். அந்த மல நீக்கம் இருந்தால்தான் அந்த ஆன்மீக பக்குவம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, வந்து விட்டது, முடிந்து விட்டது என்பதை நாங்கள் அறிய முடியும். ஆகவே இந்த உயிர்கள், இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் இந்த நிலையில்தான் வேறுபடுகின்றன. உயிர்களின் பக்குவ நிலையால்தான் உயிர்கள் வெவ்வேறு நிலைகளில் தங்களுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது என்பது இங்கு எல்லோருக்கும் நன்றாக புரிய வேண்டும். இதை இறுதியாக இன்னொரு செய்தியும் எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சாதகர் சாதாரணமாக பேசும்போது இதை பேசினார், அதையும் இங்கு குறிப்பிட்டு விடுகின்றேன். இது சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐயா, பதி பசு பாசத்தில் நாங்கள் பாசத்தில் கட்டுண்டிருக்கின்றோம், ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றோம், கேவல நிலையில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஆன்மாவுக்குள் என்றும் ஒன்றாய், உடனாய், வேறாய், நான் மூன்று நிலைகளிலும் இறைவனும் இருக்கின்றார், எப்போதும் இருக்கின்றார். ஆகவே இறைவன் இருக்கும் இடத்தில் ஆணவ மலம் எப்படி இருக்கும்? மூன்றும் ஒன்றாக இருக்க முடியாது தானே, அது என்ன மாதிரி என்று ஒரு சம்பாஷணையில் அதை பேசினோம் நானும் நண்பரும். அதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் விளக்கத்தை மாத்திரம் இங்கு தந்து விடுகின்றேன், உபமானத்தை. அதாவது அதற்குரிய உபமானம், ஒளியும் இருளும் போல. ஒளி வரும்போது இருள் நீங்குகின்றது, ஒளி நீங்கும் போது இருள் அகலுகின்றது. ஆகவே அந்த இடத்தில் ஒளியும் இருளும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் உதாரணத்திற்கு சொல்கின்றது, இந்த விளக்கத்திற்கு. ஆனால் இந்த ஒளியும் இருளும் உலகியல் ஒளியும் இருளும். ஆன்மீக ஒளியும் இருளும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் சைவ சித்தாந்தத்தில் அந்த ஒளிதான் பரம்பொருள், அந்த இருள்தான் ஆணவ மலம். ஆனால் இங்கு என்ன வித்தியாசம்? உலகியலில் சொல்லப்படும் இருள் ஒளிக்கும் ஆன்மீகத்தில் சொல்லப்படும் ஒளி இருளுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பதை பேராசிரியர் கூறுகின்றார். ஆன்மீகத்தில் சொல்லப்படும் இருள் ஒளியில், அதாவது ஞான ஒளியாகிய பரம்பொருளுக்கும் இருளாகிய ஆணவ மலத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம், அந்த ஒளி வந்தால் இந்த இருள் அதற்குள் அடக்கம் என்று சொல்லுகின்றார். அதை மேவி போக முடியாது. ஆனால் உலகியலில் இருக்கும் ஒளியும் இருளும், ஒளி வரும்போது இருள் நீங்குகின்றது, ஒளி போகும்போது இருள் வருகின்றது. ஆனால் பரம்பொருளின் ஒளி, அதை நாங்கள் சிறிது சிறிதாக பெற்றுவிட்டோம் என்றால் அந்த இருளால் மீண்டும் தலை தூக்க முடியாது என்பது அதன் கருத்து. ஆகவே அவற்றையும் இன்றையான் விடயத்துடன் சிந்தித்து என்னுடைய இந்த சத்சங்கத்தை, பாபாஜியின் அருளினால் நடைபெற்ற சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் உதவியுடன் அதைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுக்கு உங்களுடைய சுருங்கிய கரத்துடன் இதை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம
ஓம் ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம
ஓம். இன்றைய சத்சங்கத்தில் நேற்றைய நான்கு கேள்விகளுக்கும் கூறப்பட்ட கருத்துக்கள் மேலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மேலும் மேலும் சிறப்பாக விளக்கப்பட்டமை சிறப்பாக இருந்தது. அதில் உலகியல் உண்மை பொய் பற்றி சூரியனையும் கொண்டு விளக்கப்பட்டது. அடுத்து சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட குருமார்களின்படி வித்யா குரு, யோக குரு, ஞான குரு பற்றிய விளக்கங்களும் கூறப்பட்டது. குறிப்பாக வித்யா குரு பாடங்களை சொல்லித்தரும் ஆசிரியரிடமும், யோக குரு சோத்திரங்களை பற்றிய விளங்குவதென்றும், ஞான குரு பரம்பொருள் மூலம் அல்லாளர் என்ற பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்து ஞான குரு உலகியலில் பொய் காட்டியாக இருக்கின்றார் என்பதையும், ஞான குருதான் மூன்றையும் செய்பவர் என்ற சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டது. மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பது பற்றிய விளக்கமும் தரப்பட்டது. அடுத்ததாக கேவலநிலை சகநிலை பற்றியும், அதில் குறிப்பாக சகநிலைக்கு குட்டி மீன் தாய் மீன் உதாரணம் கொண்டு விளக்கப்பட்ட கருத்துக்களும், அடுத்து பக்குவ நிலை உலகியலில் உதாரணம் ஒரு பூச்செடி எடுத்து பூய் பூ காய் பழம் கொண்டு விளக்கப்பட்டது. ஆணவ மனத்தில் இருந்து விடுபடும் போது பக்குவ நிலை வருவது பற்றிய விளக்கமும், பக்குவ நிலையை பொறுத்து தான் பதி ஞானம் என்பது பற்றிய கருத்துக்களும், இறுதியாக பதி பது பாசம் இறைவன் இருக்கும் இடத்தில் எப்படி ஆணவனம் இருக்கும் என்பதற்கு ஒளி வருவது பற்றிய, ஒளி வரும்போது இருள் நீங்கும் இருள் வரும்போது ஒளி மறையும் என்றும், சிறப்பாக இன்றைய சத்சங்கத்தில் நேற்றைய நான்கு கேள்விகளுக்கும் மேலும் பல கருத்துக்கள் கொண்டு கிரியாசாரர்களுக்கு விளக்கப்பட்டமை, எல்லா கிரியாசாரர்களுக்கும் நேற்றைய நான்கு கேள்விகளுக்கு மிக தெளிவு ஏற்பட்டிருக்கும் என நம்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. இருப்பினும் உங்களுடைய கருத்துக்கள் நன்றாக இருந்தது. சில சில இடங்களில் சில சில கருத்து வேறுபாடுகளாக இருந்தது. ஆகவே எல்லோரும் இந்த சத்சங்கத்தை மீண்டும் முழுமையாக கேளுங்கள். இறைவனையா சுருங்கிய நேரத்தில் அதை கருத்துக்களாக எடுத்து தருவது மிகவும் இலகுவான விடயம் அல்ல. இருப்பினும் அந்த சத்சங்கத்தை திரும்ப கேட்டு அந்த முழு கருத்தையும் உங்களுடைய சித்தத்துக்கு கொண்டு வாருங்கள். அடுத்ததாக இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இந்த சத்சங்கத்தில் சொல்லுங்கள். நேற்றைய அன்புடைய கேட்ட மாதிரியும்
ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் கிரியா பாபாஜி
நமோ
ஓம் சிவாய நமஹ
ஓம் சிவாய
நமஹ.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம், நல்ல சிறப்பாக நேற்று நம்ம பேசினதுக்கு இன்றைக்கு அதுக்கு பதில் பாபாஜி கொடுத்துட்டார். என்னன்னா ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு குருமார்கள்ட்ட ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பெற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில மூணு குருமார்களுடைய நிலைப்பாட்டை சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அழகாக எடுத்து நீங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பு. இதை நேற்று நாங்க பேசக்குள்ள சாரு நாங்க எல்லாம் கலந்து பேசக்குள்ள சத்சங்கம்னா என்ன தேவை, என்ன அதுக்கு அடிப்படை கருத்து என்றதை தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்கணும். ஐயாவும் பேசி கொடுத்துடக்கூடாது, லோவாவும் பேசி கொடுத்துடக்கூடாது, அந்த கருத்துல மாறுபாடும் இருக்கக்கூடாது. அந்த வகையில இத வந்து சிறப்பாக பாபாஜி வந்து நடத்திட்டு இருக்கனால ரொம்ப கவனமா இருக்கிறவங்களும் செயல்படணும், கேட்கிறவங்களும் சரியா செயல்படணும். அந்த வகையிலதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ஞ்சி நிதானமா பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கத்தை பாபாஜி சிறப்பா நடத்திருக்கார். நேற்று நம்ம கேட்ட மனசுல ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பதிலையும் உங்களுக்கு உங்க மூலமா கொடுத்திருக்காரு. இதுல ஒரு சின்ன கருத்து மட்டும் என்னன்னா, இந்த சைவ சித்தாந்தம் தான் சொல்லும் எந்த நிலையிலையும் நம்ம நிதானமா இருக்கணும். சார் கூட சொன்னாங்க, நம்ம எல்லாம் யோகா அடைஞ்சிட்டோம், யோகா நிலையில நம்ம இருக்கிறோம், யோகத்தை முழுமையா அடைஞ்சிட்டோம் என்ற எண்ணங்கள் வந்து நமக்கு அடிக்கடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உலகில் இருக்கக்குள்ள மலம் நீக்கப்பட்டுதான் அந்த எண்ணங்கள் நமக்கு வராது. மலம் இருக்கிற வழி அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். சந்தேகங்கள் வரும், குற்ற உணர்வுகள் வரும், எல்லா உணர்வுகளும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த மலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல அத்தனை விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி அத வந்து சைவ சித்தாந்தம் ரொம்ப வரவழைச்சு காட்டுறாங்க. அதெல்லாம் பேசினா நாலு கணக்குல பேசணும், நம்ம சுருக்கிதான் பேசுறோம். அந்த சுருக்கத்துல என்னன்னா, எந்த நிலையிலயும் நம்ம வந்து நிதானமா இருக்கணும், அருள் நிலையில கூட நிதானமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. தர்க்குன்னு சொல்லுவாங்க, தர்க்குன்னு சொல்றாங்க. அத மாதிரி பல பேருக்கு சறுக்கி இருக்கு, பல மகான்மார்களுக்கு சறுக்கி இருக்கு. அதனால நம்ம பயிற்சி பெறதுனால இந்த மாதிரி சத்தங்களை கேட்கறதுனால நிதானமா வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் நிதானமா 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 நீங்க செயல்படக்குள்ள இந்த சைவ சித்தாந்த கருத்தும் இந்த கிரியா யோகத்தினுடைய பயிற்சியும் உங்களுக்கு மிகுதியான நன்மையை கொடுக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா நிதானத்தை மட்டும் ஒரு பொழுதும் இழக்காத அளவுக்கு, ஏன்னா நம்ம மன சார்ந்து இருக்கனால நிதானங்களை எப்பயுமே இழக்காம நிதானமா பொறுமையா பரபரப்பு இல்லாம எந்த சூழ்நிலையிலயும் அமைதியா பொறுமையா மௌனத்தை கொஞ்சம் சாதிச்சு செயல்படக்குள்ள ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது இல்ல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்ல. இது சைவ சித்தாந்தம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இறுதி கருத்துக்கு, அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், அதை நன்றாக எடுத்து சொன்னீர்கள். இறைவனையாவுக்கும் நன்றி. இப்படியான சைவ சித்தாந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லும்போது அவற்றை அந்த குறுகிய நேரத்தில் உள்வாங்கி அதை தொகுத்து கொடுப்பதென்பது அது மிகவும் 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 கடினமான விடயம். இருப்பினும் அவர் தன்னுடைய முயற்சியின் மூலம் அதை நன்றாக செய்தார். இருப்பினும் சில இடத்தில் கருத்துக்கள் தவறியது, ஆகவே தான் நான் அதை சொன்னேன். மற்றவர்கள் மீண்டும் இந்த சத்சங்கத்தை கேளுங்கள், சரியானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதற்காக அது முக்கியமானது. ஆனால் எங்களுடைய பணி பாபாஜியின் அருளினால் தொடர்ந்து செல்கின்றது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.